पुत्रं राजेश्य कृत्वा हृत शिरसमथो सेतिराचं विताय प्रोत्यन्तं राजसूयं यमशुधविहितं संसदितं यो विताय चक्रप्रस्तात् प्रयातो निजनगरमासौ साल्वभग्नं समीक्ष्य कृतोक्नन् अप्तिहं तं शिववरफलिनं यान् पुरं पातु नित्मम्। ஜராசந்தன் மகன் சகதேவனை மகத தேசத்துக்கு அரசனாக பட்டாபிஷேகம் சூட்டியவரும் தர்மராஜன் செய்த இராஜசூய யாகத்தின் போது அக்ரபூஜை சமயத்தில் சிசுபாலனை கொன்று யாகத்தின் புனிதத்தை காத்தவரும் இந்திரபிரஸ்தத்திலிருந்து மீண்டும் தனது தலைநகரமான துவாரகைக்குச் சென்றபோது தான் துவாரகையில் இல்லாதபோது சால்வராஜன் செய்த அட்டூழியத்தினால் துவாரகையின் நாசத்தைக் கண்டு வெகுண்டெழுந்து கடலின் மத்தியில் அதிக பலம் பொருந்தியவனாய் பரமசிவனின் வரம் பெற்றவனாய் இருந்த சால்வராஜனுடன் போராடி அவனை மாய்த்து மீண்டும் துவாரகையை முன்பிருந்தது போல மாற்றி அமைத்தவருமான ஸ்ரீகிருஷ்ணர் நாள்தோறும் நம்மை காக்கட்டும்.
பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எழுதிய கிருஷ்ண சாரித்ய மஞ்சரி பார்த்துருக்கோம். இன்று 24வது ஸ்லோகம் நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஜராசந்தனை வதைத்து அவனுடைய மகனாக இருக்கக்கூடிய சகதேவனை மகத அரசனாக பட்டாபிஷேகம் செய்வித்தார். மகத அரசனான ஜராசந்தன் சிறைப்பட்டு சிறைப்பிடித்திருந்த 20,800 அரசர்களையும் விடுவித்தான். பாருங்க, ஜராசந்தனுக்கு என்ன ஒரு தீய குணம் இருந்துச்சு. எங்க சண்டை போட்டாலும் அங்க இருக்கக்கூடிய அரசர்களை சிறைப்பிடித்தான். ஏனோ அந்த தூதுவன் வந்து சொன்னதுனால ஜராசந்தனுடைய வதமும் ஆகணும், இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசர்களும் வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ரொம்ப அருமையான வேலையை கிருஷ்ணன் ரொம்ப விளையாட்டாக செய்து முடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டன் ஜராசந்தனுடைய வதமும் கிருஷ்ணனுடைய பெருமையும் கேட்டு அகமகிழ்ந்தான். அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு உடனே இந்திரபிரஸ்தத்துக்கு விஜயம் சொன்னான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சங்கொலி கேட்ட உடனே இந்திரபிரஸ்தத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஜராசந்தன் மறைந்தான் அப்படின்னு நிச்சயம் பண்ணி ஆடி பாடி கூத்தாட ஆரம்பிச்சுட்டாங்க. அரசனாக இருக்கக்கூடிய தர்மபுத்திரரும் ஆஹா நம்மளுடைய யாகம் ரொம்ப அருமையாக நடக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியில் திளைத்தார். பீமனும் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் தர்மபுத்திரனை வணங்கி தாங்கள் செய்த அனைத்தையும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டனர். இந்த மாதிரி நேரத்தில் தர்மபுத்திரர் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அனுமதி பெற்று வேள்விக்கே உரிய வசந்த ருதுவில் முறைப்படி வேத நெறி அறைந்த அந்தனர்களை ரித்விக்குகளாக வரித்தார். அங்கே சாமான்யமான ரிஷிகள் அப்படின்னு தயவு செய்து நினைக்க வேண்டாங்க. வியாசர், பரத்வாஜர், சுமந்து, கௌதமர், அசிதர், விசிஷ்டர், செவணர், கண்வர், மைத்ரேயர், கவசர், த்ரிதர், விஸ்வாமித்ரர், வாமதேவர், சுமதி, ஜெய்மினி, கிரது, பைலர், பராசரர், கர்கர், வரிசையா சொல்லிட்டே போடலாம். அத்தனை ரிஷி முனிகளும் வந்திருந்தாங்க. எதுக்கு? இந்த ராஜசூய யாகம் செய்வதற்காக. உடனே என்ன செஞ்சாங்க, அந்த வேள்விக்குரிய இடத்தையும் தங்கத்தில் ஆன களைப்புகளால் உழுது அதை சமப்படுத்தி, பாருங்க, அறநெறி என்ன சொல்லி இருக்கோ அரசருக்குரிய வேள்விக்குரிய தீட்சையை செய்வித்தனர். இத்தனை ரிஷிகளும் சேர்ந்து அந்த ராஜசூய யாகத்துக்கு என்னென்ன செய்யணுமோ முறைப்படி ரொம்ப பிரமாதமா ராஜசூய யாகம் நடந்தேறியது. சரி, அந்த வேள்வியினுடைய சூத்தியன்னு சொல்வாங்க, அதாவது கடைசி தினத்தை அனைவரும் கொண்டாடக்கூடிய ருத்விக்குகளையும் வேள்வி புரிபவர்களையும் அறிஞர்களையும் அரசர்கள் உபசாரம் பண்ணி என்ன செய்வாங்க, இப்போ இந்த பூஜையை பெற, அதாவது முதல் பூஜையை பெற யார் தகுதி உள்ளவர்கள் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ சகாதேவன் எந்திரிச்சா, இதுல என்ன சந்தேகம், சாத்வதர்களின் தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணனே முதல் பூஜைக்கு ஏற்றவர். ஏன்னா அனைத்து தேவர்களுடைய மொத்த திருவுருவமும் இவரே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுக்கே முதல் மரியாதை செய்யணும். எல்லா உயிர்களிடத்தும் நமக்கு மரியாதை செய்ததாகும். கிருஷ்ணனுக்கு மரியாதை செஞ்சா ஈரேழு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மரியாதை செய்வதாக இருக்கும் அப்படின்னு சகாதேவன் ஆனந்தமா சொன்னா, இதை அத்தனை பேரும் சான்றோர்கள் கொண்டாடினர். எது, சகாதேவன் சொன்ன ஒரு கருத்தை. ஆனா உடனே கிருஷ்ணனது திருவடிகளை தூய நீரினால் சுத்தம் செய்து உலகத்தை தூயதாக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை தன்னுடைய தலையிலும் தன் பத்தினி சகோதரர்கள் மந்திரர்கள் குடும்பத்தினர் அத்தனை பேர் தலைகளிலும் சந்தோஷமாக தெளித்தனர். இப்ப இந்த மாதிரி இதை பார்த்த உடனே அத்தனை பேரும் கை கூப்பி வணங்கி நமஸ்காரம் செய்து ஜெயகோஷத்தினால் பூமாறி போயினர். இந்த நேரத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் கிருஷ்ணனை தலையில தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடியதை கொஞ்சம் கூட சகிக்க முடியாத கோபமடைந்த தமகோஷனுடைய மகன் யார் அப்படின்னா சிசுபாலன் எந்திரிச்சு என்ன செய்தான், ரெண்டு கைகளை உயர்த்தி கொடுஞ்சொற்களை கூறலானான். இவன் யாரு, வர்ணாசிரமம்னா என்ன, எந்த கடமையும் உருப்படியா ஒரு விஷயமும் செஞ்சதில்லை, எந்த குண சிறப்பும் இவன்கிட்ட இல்லை, இவனுக்கு இந்த முதல் பூஜை செய்வதா. பாருங்க, இவனது குலமும் யயாதி மன்னனால சாபம் பெற்றது, சான்றோர்களால ஒதுக்கப்பட்டது, வேள்வியின் நெறிமுறை இன்றி வீணிலே மதுபானத்தில் ஈடுபாடு கொண்டது யாதவ குலம். இந்த மாதிரி அவனுடைய குலம் சம்பந்தமாகவும் கிருஷ்ணனையும் சகிக்க முடியாத சொற்களால் பகவானை இகழ்வதை கேட்ட அந்த சமையல் உட்கார்ந்திருந்தவங்களே அவனை சபித்து கொண்டு ரெண்டு காதையும் மூடிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராலும் கேட்க முடியாத அளவுக்கு கிருஷ்ணனை என்ன சொல்லுது, அவ்வளவு கோபம் வஞ்சனை மிகுந்த வார்த்தைகளை கடும் சொற்களை உபயோகித்தான். இத பார்த்துட்டே இருந்தாங்க. அங்க இருந்த என்ன சொல்லுது, அரசர்களே வாழ்ந்து சிசுபாலனை கொண்டுலாம் அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்தாங்க. ஆனா அதற்கெல்லாம் இடம் கொடுக்கவில்லை, கிருஷ்ணனே எந்திரிச்சான். ஏன்னா அவன் 100 முறை திட்டுகிற வரையிலும் கிருஷ்ணன் சகித்து கொள்வான் அப்படிங்கிற ஒரு வரம் இருந்துச்சு. அவன் பார்த்து கொண்டே இருந்தான். அவன் பாட்டிக்கு கடுமையான சொற்களால கிருஷ்ணனை வதை பாடி கொண்டிருந்தான். உடனே சினம் கொண்டு இழந்தான் கிருஷ்ணன். உடனே சிசுபாலனுடைய தலையை கத்தி போன்று கூறு மிக்க சக்கராயத்தால் அறுத்து தள்ளினான். சிசுபாலனுடைய உடல்ல இருந்து ஒரு பேரொளி கிளம்பி வந்து வானிலிருந்து விழுகின்ற கொள்ளிக்கட்டை பூமியை அடைவது போல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போதே சாக்ஷாத் வாசுதேவன் கூட சென்று இரண்டரை கலந்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. ஏன்னா யார் இந்த சிசுபாலன் அப்படின்னா, ஜெய விஜயர்களுடைய கதையை கேட்டிருப்பீங்க. சனக்க சனந்தாதிகளினுடைய சாபத்தினாலே 3 ஜென்மம் அசுர யோனியில பிறக்க கிடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் வந்ததுனாலே இப்ப 3வது ஜென்மமா இருக்கக்கூடிய சிசுபாலன் சாக்ஷாத் பகவந்தன் கூட சேர்ந்தான். பாருங்க, இப்ப இதெல்லாம் முடிஞ்சு சிசுபாலனுடைய வதம் ஆச்சு, ராஜசூய ஆகும் ரொம்ப அருமையா நடந்துச்சு. அந்த பக்கம் ஜராசந்தனுடைய வதம் ஆச்சு, அவனுடைய மகன் சகதேவனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு, எல்லாமே நிறைவா ஆன உடனே தர்மபுத்திரர் என்ன செய்யறாங்க, அந்த ரித்விக்குகள் எல்லாம் ஏராளமான தட்சணை கொடுத்து சந்தோஷப்படுத்தினார். வந்திருந்தவங்க ஒரு ஆளுக்கடை விடல, முறைப்படி நல்லா என்ன சொல்றது உபச்சாரம் பண்ண பின்னாடி வேல்வியினுடைய நிறைவு நாள்ல அவப்ரத ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வேள்வி முடிஞ்ச உடனே அருகில் இருக்கக்கூடிய என்ன சொல்றது நதியில போய் நீராடி அதை சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அதையும் ரொம்ப பிரமாதமா செய்து முடிச்சார். ரொம்ப என்ன சொல்றது அவ்வளவு கோலாகலமா நடந்துச்சு. இந்த நேரத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சிசுபாலனுடைய நண்பன் ஒருவன் இருந்தான். அவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனே சால்வன். அந்த சால்வன் என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த நேரத்துல கிருஷ்ணனும் பலராமனும் எங்க இருக்காங்க, ராஜசூய யாகத்துக்காக இருக்காங்க. இவன் என்ன பண்ணா, இதுதான் தக்க நேரம், சிசுபாலன் என்னுடைய நண்பன் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ருக்மிணியினுடைய விவாகத்துக்காக வந்தவன் ஜராசந்தன் முதலாளர் கூட யாதவர்களால தோற்கடிக்கப்பட்டவன் இந்த சால்வன். உடனே என்ன செய்யறான், என்னுடைய நண்பன் அதாவது சிசுபாலனை கொன்றவன், இவனை நானே கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதுல ஒரு குரூரத்தை வரவழைச்சு அதுக்கு அந்த சக்தி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு சபதம் செய்த சால்வன் ஒரு நாள்ல ஒரே ஒரு பிடி மண் மட்டுமே உணவாக ஏற்று ஓர் ஆண்டு காலம் என்ன சிவனை நோக்கி வழிபட்டான். உடனே ஓராண்டு ஆன உடனே சாக்ஷாத் சிவபெருமான் அந்த சால்வன் முன்னாடி காட்சி கொடுத்தார். அப்பா இவ்வளவு ஸ்ரத்தையா தபஸ் செய்யறியே, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும்போது அவன் கேட்டது என்னதுன்னா, பகைவரை வெற்றி கொள்ளக்கூடிய சரி மயன் என்னும் தேவ சிற்பி செய்ய சிவனது ஆணைப்படி இரும்பாலான சௌபம் அப்படிங்கிற விமான நகரை அமைத்து சால்வனுக்கு தந்தான். அந்த விமானமே வரமா கேட்டிருந்தான் யாரு, சால்வன். அந்த விமானம் சாமான்யம் இல்லை, மாயா சக்தி மிகுந்தது. இவன் விரியம் விரும்பியபடி சொல்லும், இருள் சூழ்ந்ததும் யாராலும் அணுக முடியாதது. இந்த விமானத்தை பெற்ற உடனே யாதவர்களை அழிக்க துவாரகைக்கு சென்றான் சால்வன். இந்த நேரத்துல பாருங்க, கிருஷ்ணன் எங்க துவாரகை இலை இல்லை, எங்க இருக்கான், இந்திர பிரஸ்தத்துல இருக்கான். இதுதான் நேரம்னு துவாரகைய முற்றுகி இட்டு அங்கே இருக்கிற காட்டையும் பழத்தோட்டம் பூந்தோட்டம் கோபுர வாயில் கோட்டை வாயில் வீடு மாளிகை உப்பரிகை மதிர்ச்சுவர் விளையாட்டு மைதானம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இடங்கள் துவாரகையில் இருக்கோ அதை அத்தனையும் நாசம் பண்ணான். உடனே என்ன செஞ்சான், இதையெல்லாம் கேள்விப்பட்ட ருக்மிணியினுடைய பையன் பிரத்யுமனன் உடனே தெய்வ சக்தி மிக்க அஸ்திரங்களில் வச்சு சால்வனுடைய மாயைகளை அகற்றுவது போது கன நேரத்தில் அழித்தொழிந்தான். இப்ப சால்வனுக்கும் பிரத்யுமனனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. நடந்துட்டு இருக்கும் போது என்ன பண்றான், அந்த சால்வனுடைய மந்திரி ஒருத்தர் இருந்தான். அந்த மந்திரி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு பேர் தியுமான் அப்படின்னு பேரு. உடனே என்ன பண்ணா, குடுகுடுன்னு வந்து அந்த தியுமான் பிரத்யுமனுடைய என்ன சொல்லுது ஹிருதயத்துக்கு மேலே இரும்பாலான கதையால ஓங்கி அடித்தான். அந்த அடிச்சதுல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலை குலைந்து கீழே விழுந்தான் பிரத்யுமனன். பாருங்க என்ன ஒரு சந்தர்ப்பம், இந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே அந்த சாரதி என்ன செய்தான், அந்த பிரத்யுமனனை குடுகுடுன்னு கொண்டு வந்து அந்த போர் இடத்திலிருந்து நேரா கொண்டு போய் ஒரு என்ன சொல்லுது சுகமான ஒரு இடத்துல ஒளிவு மறைவா ஒரு இடத்துல ஆனந்தமா பிரத்யுமனனை வச்சான். உடனே கொஞ்சம் நினைவு வந்தது யாருக்கு, பிரத்யுமனனுக்கு. ஏன் இந்த மாதிரி செஞ்சேன், இந்த பேடித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்மளை எல்லாம் எள்ளி நகையாடுவார்களே அப்படின்னு பிரத்யுமனன் சொன்னான். அதுக்கு சாரதி சொல்றார், நீண்ட ஆயுள் உள்ளவரே, எங்கள் தலைவரே, இந்த மாதிரி நெருக்கடி நேரத்துல தேர் வீரன் யாரா இருந்தாலும் அந்த சாரதி அவனை காப்பாற்றணும், அதுதான் போரினுடைய நெறிமுறை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். உடனே உடனே எந்திரிச்சு உடனே கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யுமனன் எழுந்தான். உடனே என்ன செய்தான் தெரியுங்களா, தன் படைகளை அழிக்கின்ற தீயுமானை தடுத்து நிறுத்தி, சரி சிரித்து கொண்டே 8 பாணங்களை அவன் மேல் படித்தான். யாரு? தீயுமான் மேலே. 4 பாணத்தால 4 குதிரையையும், 1 பாணத்தால அவனுடைய சாரதியும், 2 பாணத்தால வில்லையும் குடையையும், மற்றொன்றால் அவனுடைய தலையையும் அறுத்து தள்ளினான். யாரு? பிரத்யுமனன். இப்ப சால்வனுடைய மந்திரி இறந்தான். இது ஒரு பாதி வெற்றி. உடனே என்னாச்சு, சிந்திரம் பிரசத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு இந்த வேள்வி எல்லாம் முடிஞ்ச உடனே கெட்ட கெட்ட சகுனங்கள் தோன்ற ஆரம்பிச்சது. உடனே ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு அங்க எல்லார்கிட்டையும் விடை பெற்று துவாரகைக்கு திரும்பி வந்தான். அந்த வர்ற வழியில பார்த்தீங்கன்னா சால்வனால தன்னுடைய துவாரகா மக்களுக்கு அந்த துன்பங்கள், அங்க எல்லா விஷயத்தையும் என்ன சொல்லுது, மதில் சுவர் இல்லே, கோபுர வாயில் இல்லே, உப்பரிகை இல்லே, அதை அத்தனையும் அழித்திருந்தான், நிர்மூலமாக்கி இருந்தான். யாரு? சால்வன். அதை பார்த்த உடனே அந்த சாரதி தாருக்கன் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சின்றான். இதுதான் சமயம் அப்படின்னு கிருஷ்ணன் நேரா, கிருஷ்ணனும் சால்வனும் நேரடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டாங்க. கிருஷ்ணனை பார்த்த உடனே மிகப்பெரிய சக்தி மிக்க ஒரு வேல் அவன் கையில இருந்துச்சு. யாரு? சால்வன் கையில. உடனே கிருஷ்ணன் மேல எரிந்தான். இவன் எத்தனை பாணம் சால்வன் மேல போடுறான் சாமான்யம் இல்லை. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது என் தோழனும் சகோதரமான சிசுபாலனுடைய மனைவியை பருத்தாய். சிசுபாலனை என்ன செய்த, சபை நடவே அவன் கவனம் இல்லாத இருக்கும் போது நீ அவனை கொன்றாய். யாரு? சால்வன் சொல்ற வேலை. சால்வன் யாரு? கிருஷ்ணனை பார்த்து யாருமே பார்க்காத நேரத்துல சிசுபாலனை நீ கொன்னாய் அப்படின்னு ஒரு பழி போடுறான். இப்படியே வரிசையா பாணங்களையே போட்டுட்டு இருந்தான். கடைசியில கிருஷ்ணன் என்ன செய்தான், கதையால் சால்வனது தோள்பட்டையில் ஓங்கி அடித்தான். அவன் ரத்தம் கக்கி நிலை குலைந்தான். யார்? சால்வன். இப்ப எல்லாம் பார்த்து கடைசி நேரம் சால்வன் மறுபடியும் மீண்டும் மீண்டும் எழுதி வந்தான். உடனே இந்த நேரத்துல வாசுதேவன் என்ன சொன்னான், தலையை கத்தியால் வெட்டி கையில் ஏந்தி வானில் நிற்கின்ற சைபவ சௌப விமானத்திற்குள் ஏற்றி கொண்டான். அந்த சால்வனை வதம் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு தன் கையால் இருந்த கதைப்பட்டதால் அந்த சௌப விமானம் 1000 துண்டுகளாக கடலில் விழுந்தது, உடைந்து. சால்வன் அதனை விட்டு குதித்து தரையில் இறங்கி கதை ஏந்தி கிருஷ்ணனாக ஓடி வர என்ன ஆச்சு தெரியுங்களா, அந்த எப்படி தேவேந்திரன் வஜ்ராயுதத்தால் விருத்ரனின் தலையை கொய்தானோ அதே மாதிரி ஹரி என்ன செய்தான், ஆனந்தமாக சுவாமியினுடைய சக்ராயுதத்தினால் அவன் வீழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சால்வனுடைய வதம். இந்த ஸ்லோகத்துல பாருங்க, ஒரு பெராசத்தனுடைய வதம் முடிஞ்சு அவனுடைய மகனாக இருக்கக்கூடிய சகதேவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. நல்லவர்களாக இருக்கக்கூடிய பாண்டவர்கள் நடத்தக்கூடிய ராஜசூய யாகத்தை எந்த விதமான குற்றம் குறையின்றி தான் முன்னிருந்து நடத்தி வைத்தான். அந்த நேரத்துல தொந்தரவு கொடுக்கக்கூடிய அந்த சிசுபாலன் அவன் எவ்வளவு கடும் சொற்கள் கூறிய போதும் அதை தாங்கினான். ஒரு நேரத்தில் தாங்க முடியாத அளவுக்கு போகும்போது வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிசுபாலனையும் வதைத்தான். சிசுபாலனை வதைத்த கோபத்தினால் அவனுடைய நண்பனாக இருக்கக்கூடிய சால்வன் துவாரகா நரகை துவம்சம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சிவனுடைய வரத்தோடு சௌவம் என்கின்ற விமானத்தோடு அவன் வந்து புத்தம் செய்யும் போது அந்த கெட்ட சகுனங்களை உணர்ந்த கிருஷ்ணன் இந்திரபிரஸ்தத்திலிருந்து நேரா துவாரகை வந்தான். சால்வனோடு போர் செய்து சால்வனையும் சக்ராயுதத்தால் வெட்டி வீழ்த்தினான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுடைய பிரபாவத்தை ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட மகிமையை புரிந்திய கிருஷ்ணன் நம்மை காப்பாற்றட்டும் அப்படின்னு நம்ம ராகவேந்திர சுவாமிகள் கிருஷ்ண சாரித்திர மஞ்சரையில இந்த 24வது ஸ்லோகத்துல ரொம்ப அருமையா விளக்கியிருக்கார். கிருஷ்ணனுடைய மகிமை தீராது, இன்னும் நிறைய இருக்கு ஆச்சுங்களா. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது சாக்ஷாத் குருராஜருடைய கருணையினாலே அப்படின்னு சொல்லிட்டு பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.